பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தென்குமரி நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் மற்றும் மக்கள் இசை பாடகர் கலை வளர்மணி தங்கமணி அவர்கள் தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லுப்பாட்டின் பெருமையை போற்றுவோம் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட வந்தருள் வைக்காலை மகளே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட வந்தருள் வைக்காலை மகளே. அதாகப்பட்டது, இன்று நாம் பேச இருப்பது என்னன்னா, இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில பாரம்பரிய கலை வடிவமாக ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய வில்லுப்பாட்டின் சிறப்பம்சங்களை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை கலை வளர்மணி வில்லுப்பாட்டு த தங்கமணி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்கள் அனைவரும், பாடுவோம் வில்லுப்பாட்டு. இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் வில்லுப்பாட்டு பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பேசுவதற்காக இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம் ஐயா.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
பாரம்பரிய வில்லுப்பாட்டின் மீது உங்களுக்கு ஏற்பட்ட ஆர்வம் குறித்த தகவல்களை சொல்லுங்க ஐயா.
எங்கள் பள்ளியிலே ஆண்டு விழாவின் போது 12 வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் தெனாலிராமன் என்ற கதையை வில்லுப்பாட்டாக பாடினாங்க. அதை ஆண்டு விழாவில் கேட்கும் போதே நம்மளும் பாட முடியுமா என்கிற ஒரு ஏக்கம் இருந்து, அப்புறம் சில இதில் என்னால் படிக்க முடியாத சூழ்நிலை, அதாவது வீட்டில் வசதியின்மை, அப்புறம் ஒரு நகர்கோவிலே ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு போனேன். அங்கே போயிட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு வில்லுப்பாட்டு எங்கள் கோவில் நடந்தது. பெயர் பெற்ற ஒரு புலவர் சகாதேவன் என்பவர் பாடிக்கொண்டிருந்தார். அவர் பாட்டை கேட்டு எனக்கு தானே அந்த மெட்டுகளை மெருகேற்றி கொண்டு வாயில் வந்தவாறு ஏதேனும் பாடி அப்படி என்னை நானே உருவேற்றி கொண்டேன். அப்படி இருக்கும் பொழுது என் கடையில் வேலை பார்த்த ஒருவர் ஒரு வில்லுப்பாட்டு கலைஞராக இருந்திருக்கிறார். எனக்கு இருக்க ஆர்வத்தை பார்த்து அவர் முதலில் எனக்கு வில்லிசை கலை கற்றுத்தந்தார். ஆனாலும் முறைப்படியான ஒரு புலவரிடம் நீ படிக்க வேண்டும், போக வேண்டும் என்று காட்டு விளை ஊரை சார்ந்த கலைமாமணி ஸ்ரீ முத்துசாமி புலவர் என்பவரிடம் என்னை கொண்டு சேர்த்து விட்டார். 2 காலங்கள், அதாவது வாரத்திற்கு ஒரு நாள் வைத்து அவரிடம் படிக்க சென்றேன். ஆனால் என் தாயானவர் கல்லடித்து சாப்பிட்டாலும் வில்லடித்து சாப்பிடக்கூடாது, மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தடை போட்டாங்க. மீறி நான் கடைக்கு போய் கொண்டே இருந்தேன். அப்படி போய் கொண்டே இருக்கும் பொழுதே ஒரு குழுவில் பக்கப்பாட்டுக்கு ஆள் இல்லாத நிலை. அப்பொழுது எனக்கு புல்லுவிள்ளைங்கிற ஊரை சார்ந்த சுரேஷ் சுப்பிரமணியன் என்பவர் அந்த குழுவிற்கு எனக்கு பக்கப்பாட்டு கலைஞராக கூட்டி சென்றார். அந்த குழுவிலே சுமார் 1.5 நான் பக்கப்பாட்டு கலைஞராக பணியாற்றினேன். அங்கு இருக்கும் பொழுதே சிறு தெய்வ, அதாவது 1 கதைகள் பாடுவார்கள், காலசுவாமி கதை, கொஞ்சம் சுடலேமான சுவாமி கதை பாடுவார்கள். அதை பாடி பாடி நான் அப்படி என்னை மெருகேற்றி கொண்டு அதன் பிறகு சுண்டபட்டி ஊரை சார்ந்த கலைமாமைய சரஸ்வதி அவர்கள் குழுவில் சேர்ந்த பின் எனக்கு இன்னும் அதிகமான ஒரு எண்ணங்கள் பிறந்தது, அதிகமான ஐடியாக்கள் கிடைத்தது. அவர்களிடமிருந்து எனக்கு பல பல தகவல்கள் கிடைத்தது. அவர்கள் வாயிலாக அவர்கள் குழுவிலே சுமார் 4 நான் பணியாற்றினேன். பக்கப்பாட்டு கலைஞராக, அதன் பிறகு குடமடிக்கும் கலைஞராக, அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மீன் புலவராகவும் பாடி, அப்படி இருக்கும் பொழுதே வில்லுப்பாட்டில் இருந்து வெறும் வில்லுப்பாட்டு மட்டும் பாடி, வெறும் சுவாமி கதைகள் மட்டும் பாடி, புராண கதைகள் மட்டும் பாடி இருக்க கூடாது, நாம் வித்தியாசமாக எதையும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் கதைகளை நானே எழுதி பாடுகின்ற ஒரு முனைப்புக்கு ஈடுபட்டேன். அந்த வகையில் முதன் முதலில் நான் எழுதிய கதை கர்ம வீரர் காமராஜர் கதை. அதை நாகர்கோவில் ஆல் இந்தியா ரேடியோவில் பாடியிருக்கின்றேன். அப்படி கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட கதைகள், வள்ளலார் கதை, மாணிக்க வாசகர், அப்துல் கலாம், காந்தியடிகள், சுதந்திர போராட்டம், தற்பொழுது கவிமணி சேசிய விநாயகம் பிள்ளை, இது போன்ற கதைகளை நானே எழுதி நானே பாடிக்கொண்டிருக்கின்றேன். விழிப்புணர்வு கதைகள், ஏற்பட்ட எய்ட்ஸ், பிளாஸ்டிக் ஒழிப்பு, கொரோனா, டெங்கு, இது போன்ற பல கதைகளை நானே தயார் செய்து நானே எழுதி பாடிக்கொண்டிருக்கின்றேன்.
மிகவும் அருமை, பல்வேறு திறமைகளை உள்ளடக்கிய சிறந்த கலைஞராக திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கதை எழுதுவது, பாடல் அமைப்பது, இசைப்பது முதல் பாடல் வரை என வில்லுப்பாட்டை வடிவமைத்து சிறந்த வில்லிசை பாடகராக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் வில்லுப்பாட்டின் சிறப்பம்சம் மக்கள் உணர்கிறார்களா? வில்லுப்பாட்டு இன்றைய காலகட்டத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கய்யா.
இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டில் வில்லிசை கற்றுக்கொள்ள யாரும் முன்வரவில்லை. அதாவது முன்னால் படித்து திருமணம் முடிந்தவர்கள் இரண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் பெற்றிருப்பார்கள். ஏதேனும் வசதியின்மையின் காரணத்தால் பழையபடி அவர்கள்தான் பாட வருகிறார்களே தவிர புதிதாக யாரும் இந்த கதையை படிப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை. ஏனென்றால் இந்த வில்லிசை கதையை ஏளனமாக எண்ணுகிறார்கள். அந்த காலத்தை பொறுத்த மட்டில் ஒரு ஊரில் ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் சுற்று வட்டாரங்களில் உள்ள சுமார் 5-6 ஊர்களில் உள்ள ஆண்களும் சரி சில பெண்களும் சரி நடந்தே வந்து அங்கு வந்து வில்லுப்பாட்டை கேட்டு பழையபடி அங்கு தங்கி காலை விழித்தெழுந்து தங்கள் ஊர் வீட்டுக்கு செல்வார்களாம். அப்படி வரவேற்கத்தக்க இருந்ததாக இருந்த ஒரு கலை வில்லிசை கலை. ஆனால் இன்று இந்த வில்லிசை கலை, அதாவது கோயில் இருக்கு வரை, நாட்டுப்புற தெய்வங்கள் இருக்கு வரை, நாட்டுப்புற தெய்வ ஆலயங்களில் விழாக்கள் இருக்கு வரை வில்லுப்பாட்டு உண்டு, நையாண்டி மேளம் உண்டு. இது சடங்கு சார்ந்த கலை. இந்த இரண்டுமே கண்டிப்பாக கோயில் சிறு தெய்வ வழிபாட்டு ஆலயங்களில் நடத்துகின்ற ஒரு கலை. சில இடங்களில் 3 நாள், 2 நாள், 1 நாள் நிகழ்ச்சியாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கலையை படிப்பதற்காக நான் முதலில் அறக்கட்டளை தான் ஆரம்பித்தேன். கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று அறக்கட்டளை தான் ஆரம்பித்தேன். ஆனால் சிலம்பம் படிப்பதற்கும் பரதநாட்டியம் படிப்பதற்கும் மட்டுமே கலைஞர்கள் வந்தார்களே தவிர இந்த வில்லிசை கலை கற்றுக்கொள்வதற்கு யாரும் முன்வரவில்லை. இப்பொழுது அது ஏளனமாகத்தான் நினைக்கிறார்கள். ஏன் என்று தெரியவில்லை. அந்த காலம் ஆலயங்களுக்கு சென்றால் வில்லுப்பாட்டுக்காரன் என்றால் அமோக ஒரு வரவேற்பு தந்தார்கள். இக்காலம் இவர்தானே இவர்தானேங்கிற 100க்கு 10 ஊர்களில் நல்ல மரியாதை கொடுக்கிறார்கள். ஊரார்களையும் ரசிகர்களையும் குறை சொல்லவில்லை. இது நிகழ்வாக இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது நம் நில உலகிலே.
ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், மிகவும் கசப்பான உண்மையும் கூட, அழிந்து வரும் பாரம்பரிய கலையாக வில்லுப்பாட்டு கருதப்படுகிறது. அடுத்த தலைமுறையினருக்கு வில்லுப்பாட்டின் சிறப்பு அம்சங்களையும் சிறப்புகளையும் கொண்டு போய் சேர்ப்பது என்பது நமது தமிழர்களது தலையாய கடமையாகவே சொல்லலாம். அந்த வகையில் வளரும் தலைமுறையினரது அணுகுமுறை என்பது வில்லுப்பாட்டில் எந்த அளவு ஆர்வம் உள்ளதாக பார்க்கப்படுகிறது? ஆரோக்கியமான சூழல் நிலவுகிறதா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கய்யா.
அந்த காலத்தில் வில்லுப்பாட்டு என்றால் கோயில் திருவிழா முடிந்து மங்களம் பாடும் வரை அந்த கூட்டத்தார் அப்படியே இருப்பார்களாம். ஆனால் இப்பொழுது நாங்கள் 10 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்தால் 11:30, 12 மணிக்கு தான் கோயிலுக்கே வருகிறார்கள். 500 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 75 பேர், 100 பேர் இருப்பார்கள். மறுநாள் உச்சகால பூஜை என்று ஒன்று உண்டு. அதற்கு தன் சொந்தக்காரர்கள் எல்லோரும் வருவார்கள். விருந்தினர்களாக வந்து கலந்து கொள்வார்கள். அந்த நேரமும் சுமார் 12 மணிக்கு மேல்தான் கூட்டத்தார் வருகிறார்கள், சமர்ப்பிக்கிறார்கள். ஆனால் இக்கால, அதாவது இந்த கலிகால நிகழ்விலே அநேகமாக இணையம், அதாவது ஆன்லைன் செல்போன் வரப்போய் அது டிவி பெட்டி தொலைக்காட்சி பெட்டி வரப்போய் அனைத்து சேனல்களிலும் சீரியல்கள் ஒளிபரப்புகிறார்கள். அதனால் பெண்களின் மோகம் 80% அதிலே செல்கிறது. படிக்கின்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளை பார்த்தால் அவர்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவற்றை பயன்படுத்தி அதிலே தான் நேரம் கடத்துகிறார்கள். கோயிலுக்கு வந்தாலுமே வில்லுப்பாட்டில் இவர்கள் என்ன கருத்து சொல்லுகிறார்கள், என்ன புராணம் சொல்கிறார்கள், பழங்கால கதைகள் என்ன சொல்கிறார்கள் என்று யாரும் உன்னிப்பாக கவனிப்பதில்லை. அதில் இருக்கின்ற வயோதிகர்கள் மட்டும்தான் பரவாயில்லை, இவன் நல்லா பாடுகிறார், அந்த பெண் நல்லா பாடுகிறாள், நல்ல கதையை சொல்கிறார்கள் என்று அவர்கள் நல்ல கருத்தை தருகிறார்கள், நல்ல மரியாதை தருகிறார்கள். ஆனால் இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் அழிந்து வரும் ஒரு கலை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டுமே ஆனால் இதற்கு அரசு முழு முனைப்புடன் செயல்பட வேண்டும். ஒரு சில கலைகளுக்கு, அதாவது நான் எந்த கலைகளையும் குறை சொல்வதாக இல்லை, அரசு விழாக்களை பொறுத்த மட்டில் பரதநாட்டியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், மேற்கத்திய இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நான் ஒரு மேடையில ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி, ஒரு அரசு நிகழ்ச்சியில் ஒரு விழிப்புணர்வை நாடகத்தின் வாயிலாக இசையின் வடிவிலாக எழுத்து உரை நடை எழுதி அதை மக்களுக்கு எளிதில் புரியும்படியாக செய்யப்பட முடியும் என்றால் அது ஒரே கதை, வில்லுப்பாட்டு கதை. ஆனால் வில்லுப்பாட்டு கதையை பொறுத்த வகையில் அரசு விழாக்களில் தர மறுக்கிறார்கள். கோயில் சார்ந்த கலை, இது சடங்கு சார்ந்த கலை அப்படி என்று இதை ஒதுக்குகிறார்களே தவிர ஏனைய ஒரு சில கலைகளுக்கு மட்டுமே அதை முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நானும் பல முறை அரசுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கடிதம் அனுப்பி கேட்பதை அதிகாரிகளும் நேரில் கண்டு கேட்கிறேன். ஆனாலும் நான் ஆண் பாடகன், நானே எழுதி நானே பாடுவதால் நான் மட்டும்தான் அந்த தகவலை சரியான முறையில் என புத்தகம் படிப்பேன், அடுத்த ஒரு வாய்மொழியாக செவி வழியாக கேட்பேன், அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து அதையும் படித்த எல்லாம் சேர்த்து தான் எழுதுவேன். அப்படியானால் அந்த தகவலை அத்தனை அரை மணிக்கூர் கதையில் பத்து நாள் சொல்ல வேண்டிய கதையை சொல்ல வேண்டும் என்றால் அதை நானே எழுதி நானே பாடி சொன்னால் தான் முடியும். ஆனால் பெண்கள் பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பதாக இருப்பதால் எனக்கு அரசு விழாக்களிலோ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளிலோ வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதனால் ஆல் இந்திய ரேடியோவிலாவது வித்தியாசமான கதைகள் பாடிக்கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு இமேஜ் உருவாகட்டும் என்பதற்காக அப்படியே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க. வில்லுப்பாட்டு பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், வில்லுப்பாட்டை பாடுவதற்கு எத்தனை நபர்கள் தேவைப்படுகிறார்கள், வில்லுப்பாட்டில் பயன்படுத்தக்கூடிய இசை கருவிகள், அந்த அமைப்பு முறை பற்றிய சுவாரஸ்யமான கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
வில்லுப்பாட்டு என்பது ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் சுமார் 400 வருடங்களுக்கு முன்பதாக தோன்றியதாக ஆய்வு கூறுகிறது. இந்த கலை அந்த கால போர் வீரர்கள் போர் முடிந்து இளைப்பாறும் நேரத்தில் அந்த நேரம் செலவிடுவதற்காக கையில் இருக்கும் வில்லை வைத்து அதில் ஒரு கம்பை வைத்து அடித்து அங்கே இருக்க கூவளைகளை வைத்து அது குடமாக பாவித்து அடித்து கையில் இருக்க பாத்திரங்களை போன்றவைகளை தாளங்களாக அடித்து அப்படி மருவி 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 நாளடைவில் அதுவே வில்லு பாட்டுக்கு வில் கலையாக வந்ததாக ஆய்வு கூறுகிறது. இந்த வில்லுக்கு அந்த காலத்தில் அதாவது பனங்கம்பில் தான் வில் செய்வார்கள், எருமை மாட்டு தோலில் தான் ஆண் செய்வார்கள், வெங்கல மணி செய்வார்கள். 9 மணி இருக்கும், ஒரு குடம் மண் குடம் துணியினால் கஞ்சி கலந்து ஒட்டப்பட்டு அப்புறம் கட்டை ஜால்ரா, ஒரு வளம்புலவர், ஒரு குடம்புலவர், ஒரு உடுக்கை கலைஞர், அப்புறம் பக்கப்பாட்டு கலைஞர், இப்படிதான் இருந்தார்கள் வில்லு பாட்டு. இப்பொழுது நவீன காலத்தில் நவீன வில்லிசையாக தவையலா சேர்த்துக் கொள்கிறார்கள், கீபோர்டு சேர்த்துக் கொள்கிறார்கள், ஹார்மோனியம் சேர்த்துக் கொள்கிறார்கள். நானும் ஹார்மோனியம் வைத்து மட்டும்தான் பாடுவேன். ஏனென்றால் கீபோர்டை பொறுத்தளவில் அது நாட்டுப்புற கதைக்கு அது வராது. அந்த காரணத்தால் நான் ஹார்மோனியம் வைத்து தான் பாடுவேன். சுமார் ஒரு குழுவில் 5 பேரும் இருப்பார்கள், 6 பேரும் இருப்பார்கள், 7 பேரும் இருப்பார்கள். பெண் குழுவில் என்றால் அதிகமாக 7 பேரும் இருப்பார்கள். இவ்வாறு கலை இருக்கிறது. அடுத்த ஜெனரேஷனில் கொண்டு போக வேண்டுமேயானால் அரசு இதற்கு தனியாக பள்ளிகளில் இதற்கு ஒரு பயிற்றுவிப்பதற்கான வழிமுறையை செய்ய வேண்டும். மற்ற கலைகளுக்கு சிலம்பாட்டம், ஏனைய கலைகள், குரல் இசை, இசை பள்ளிகளிலே அப்படி மண்டல பண்பாட்டு துறையில் அப்படி நடத்துகிறார்கள். அதில் வில்லிசை கலையும் சேர்த்து அதற்கு அங்கேயே ஏனால் அந்த ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இது பண்ணுவதற்கு தனியாக எந்த ஒரு வித்தாய்ப்பும் இருக்கதாக தெரியவில்லை. அதனால் மண்டல வாரியாக அந்த பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநரின் கீழ்ப்படிதலாக அந்தந்த இசைப்பள்ளியிலே இதை பயிற்சியாக கொண்டு வந்தால் இந்த கதை 1000 பேரில் ஒரு கலைஞராவது வில்லுப்பாட்டு படிக்க ஆர்வம் கொண்டு வருவார். இந்த கதையை அழிந்து விடாமல் பார்க்க முடியும்.
நிச்சயமாக ரொம்பவே அருமையா சொன்னீங்க ஐயா. வில்லுப்பாட்டில் சிறப்புமிக்க பல்வேறு பாடல்களை பாடுவீர்கள். அதன் அடிப்படையிலே இன்றைய நமது நிகழ்ச்சியில் நேயர்களுக்காக ஒரு சிறந்த ஒரு பாடலை பாடுங்கள் ஐயா.
தொண்டனித்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்துருள்வாய் கலை மகளே. தந்த முடன் கூடம் தாளம் சித்தூடு கீட்டவேலாவோடு பேச புகழ் அப்துல் கலாம் திருக்கதையே நாங்கள் பாட. வந்த மக்கு தூணை ஊறிவாய் தமிழரசி கலையரசி அந்த வடி வழகி பாதம் போட்டி.
ரொம்பவே சிறப்பான ஒரு பாடல், மனம் நெகிழ்ச்சியுடைய உணர்வுபூர்வமான ஒரு பாடல். தமிழ் மொழியில் சிறந்த ஒரு ஆத்மார்த்தமான ராகத்தின் அடிப்படையில் பாரம்பரிய கலையிலிருந்து ஒரு பாடலை கேட்டதில் மிகவும் மகிழ்ச்சி. ஐயா ரொம்பவே சிறப்பா பாடுனீங்க, நன்றி. இந்த வில்லுப்பாட்டுக்களை நீங்கள் இருக்கின்ற வரையிலும் உங்களுடைய கலைஞர்கள் இருக்கின்ற வரையும் என்றும் அழியாது.
நீங்கள் எல்லாம் இருக்கின்ற வரையில் வில்லுப்பாட்டுக்களை ஒருபோதும் அழிவு நிலையில் இருக்கின்ற கலை என்று குறிப்பிடவே முடியாது. இருந்தாலும் கூட பல்வேறு கலைஞர்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது வில்லுப்பாட்டுக்களை. வில்லுப்பாட்டுக்களை நாம் பாதுகாப்பதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெறுகிறார்கள், அதை பற்றிய தகவல்களை சொல்லுங்க ஐயா.
வில்லுப்பாட்டை பாதுகாப்பதன் மூலம் தற்போது இந்த வில்லிசை கலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரம் மென்மேலும் சிறந்து விளங்கும். அந்த காலம் வில்லிசை ஒரு தொழில் செய்தால் அந்த தந்தை வழி தொழில் செய்வதாக கூறுகிறார்கள். அந்த வகையில் வில்லுப்பாட்டு படித்ததென்றால் அவருடைய அந்த இரத்தத்தின் வாயிலாகவா என்னவோ தெரியவில்லை, ஒரு வனம்புலவர் பாடுகிறார் என்றால் ஒன்றில் அவர் மகள் பாடுவாள், இல்லை என்றால் அவருடைய மகன்கள் ஒடுக்கை அடிப்பார்கள், இல்லை தவையில அடிப்பார்கள், இல்லை ஹார்மோனியம் வாசிப்பார்கள். இப்படிதான் அந்த சந்ததி தற்போது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் புதிதாக யாரும் இதை கற்றுக்கொள்ள வரவில்லை. அதனால் அரசு இதற்கு இன்னும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் இந்த கலைகளுக்கும் அந்த நடத்தி கொண்டிருக்கின்ற கலைஞர்களுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும். ஒரு இடத்தில் ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அடுத்த நேரம் இன்னொரு கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த கலைஞர்களை மென்மேலும் வளர்க்க அரசுதான் இதற்கு ஒரு முயற்சி கொள்ள வேண்டும் என்று அரசையும் அண்டாடி பணிந்து கேட்டுக்கொள்கிறேன்.
அழிந்து வரும் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதற்கும் கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு செயல் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையோடு பாரம்பரிய வில்லுப்பாட்டு கலையை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் கலைஞர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
வில்லுப்பாட்டுக்கு எனக்கு கிடைத்த அங்கீகாரம் மண்டல பண்பாட்டுத்துறையின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அரசின் கலை வளர்மணி விருது வாங்கியிருக்கிறேன் 2012. அதுக்கப்புறம் 2020 திருச்சியில எம்ஏஎம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜில் அப்துல் கலாம் விஷன் 2020 நிகழ்ச்சி நடந்தது. 220 மணி நேர தொடர் நிகழ்விலே நான் 24 மணி நேர தொடர் வில்லிசை நிகழ்த்தி உலக சாதனை புரிந்திருந்தேன். அதற்குரிய சான்றிதழ் இன்னும் எனக்கு கைக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் நான் பாடி முடி அடுத்த மாதமே கொரோனா லாக்டவுன் போடப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலாக அப்படி கழிந்து விட்டது. இப்பொழுது அந்த சான்றிதழை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். மற்றபடி நாகர்கோவில் அகில இந்திய வானொலியில் அதிகமாக நிகழ்ச்சி நான் அந்தந்த காலத்திற்கு ஏற்ற 4 மாதத்திற்கு மேல் ஒரு நிகழ்ச்சி செய்யலாம். அந்த வகையில் 6 மாதம் 7 மாதத்திற்கு ஒரு முறை நான் கதைகளை எழுதி பாடிக்கொண்டிருக்கின்றேன். ஊரார்கள் மத்தியிலும் என்னை சார்ந்தவர்கள் மத்தியிலும் எனக்கு என்னை பாராட்டுகிறார்கள், புறமுதுகிட்டு பேசவும் செய்கிறார்கள். அது ஒரு புறம். இத்தனை நிலைக்கு கிட்டத்தட்ட இந்த 6 வருடங்களில் தான் எனக்கு ஒரு உயர்வான நிலை கிடைத்தது. அதற்கு முழுக்க முழுக்க என்னோடு எனக்கு தக்க அறிவுரை வழங்கி கொண்டிருப்பவர் நாட்டார் வழக்காட்சியல் ஆய்வாளரும் சிறந்த ஒரு எழுத்தாளருமாகிய அக்கா பெருமாள் அவர்கள். மேலும் என்னோடு பயணிக்கின்ற பயணித்துக் கொண்டிருக்கின்ற சக கலைஞர்கள். ஏன்னா நான் மட்டும் பாடி வில்லுப்பாட்டு நடத்த முடியாது. என்னோட குடமடிப்பவரும் சரி, ஒடுக்கடிப்பவரும், பக்கப்பாட்டு பாடுவரும், ஹார்மோனியம் வாசிப்பவரும், தவையில வாசிப்பவரும் எனக்கு இசைந்தாறு போல் அவர்கள் பணியாற்றினால்தான் என்னால் நான் பெயரோடு நான் வர முடியும், நிகழ்ச்சியும் வெற்றியாக நிகழ்த்த முடியும். அந்த வகையில் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் இதன் வாயிலாக நான் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ரொம்பவே சிறப்பான கருத்துக்களை அருமையா சொன்னீங்கய்யா. வில்லுப்பாட்டினை பொறுத்தவரையில் கடைசியாக நிறைவு செய்யும் பொழுது ஒரு சிறப்பான பாடலுடன் நிறைவு செய்வீர்கள். எனவே வில்லுப்பாட்டில் நிறைவாக பாடக்கூடிய பாடல்களை நேயர்களுக்காக பாடுங்கள் ஐயா.
மங்கள கீதம் கீதம் பாடுவதற்கு வானசரசுவதி தாய் வரமருள்வாய் ஆளி சூழ்ந்தரு நல்ல பூதலமோ அஷ்டகிரிகளுக்கு எட்டு பர்வேதமோ. இது வந்து ட்ரெடிஷ்னலா பாடக்கூடியது. நான் சில இடத்துக்கு தகுந்தால ரகுபதி ராகவ ராஜா ராம்பதி பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன சீதாராம். இப்படியும் பாடி என் மங்களத்தை நான் நிறைவு செய்வதுண்டு.
ரொம்பவே அருமையான சொன்னீங்க ஐயா. சிறப்பான பாடல் கேட்க கேட்க ஆனந்தமாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சிறப்பான பாடல்கள், பாரம்பரிய உணர்வுபூர்வமான கருத்துக்கள் நிறைந்த பாடல்கள். நீங்கள் பன்முக திறமையாளராகவும் பாடல் எழுதுவதிலும் கதை எழுதுவதிலும் இசையமைத்து பாடுவதிலும் சிறந்த திறமையானவராகவே விளங்குகிறீர்கள். நீங்கள் இசையமைத்து எந்த மாதிரியான பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க ஐயா.
நானாக எழுதி பாடியது பல கதைகள், 30 கதைகளுக்கு மேல் உண்டு. காமராஜர், காந்தியடிகள், அப்துல் கலாம், சுதந்திர போராட்டம், அதன் பிறகு வள்ளலார், மாணிக்கவாசகர், அதன் பிறகு கைமணி தேசிய விநாயகம் பிள்ளை, சுவாமி விவேகானந்தர் இப்படி பல கதைகள் பாடியிருக்கின்றேன். வைணவ கதைகளிலும் பாடியிருக்கின்றேன். அதன் பிறகு விழிப்புணர்வு அரசு சார்ந்த அந்த மாதிரியான கதைகள் என்றால் கூட்டுறவுத்துறை, விவசாயத்துறை மட்டுமல்லாது சமூக நலத்துறையின் சார்பாக வரதட்சணை கொடுமை, பெண் வன்கொடுமை இது போன்ற கதைகளும் எழுதி பாடியிருக்கின்றேன். அது போக எய்ட்ஸு, டெங்கு, கொரோனா, போதை ஒழிப்பு விழிப்புணர்வு இது போன்ற கதைகளை நானே எழுதி அரை மணிக்கூர் நிகழ்ச்சியாக நானே எழுதி முடித்துவிட்டு கேட்பேன். நிகழ்ச்சி கொடுப்பார்கள், நான் அதை பாடி வருகின்றேன். ஒருவர் ஒரு நிகழ்ச்சி கொடுத்தால் கிட்டத்தட்ட அரை மணி நேர நிகழ்ச்சி என்றால் என்னால் 3 நாட்களுக்குள் அதை எழுதி பாட முடியும். 1 மணி நேர நிகழ்ச்சி என்றால் 10 நாட்களாவது குறைந்தே தேவைப்படுகிறது. அதற்குள் எழுதி நான் பாடி வருகின்றேன். அந்த அளவுக்கு நான் மெருகேற்றி வைத்துக் கொள்கிறேன்.
ரொம்பவே சிறப்பான தகவல்களை அருமையாக சொன்னீங்க ஐயா. இன்றைய நமது நிகழ்ச்சியில பாரம்பரிய வில்லுப்பாட்டுகளை மீட்டெடுப்பதற்கும் அதன் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கினீங்க. நேயர்களே, அதாகப்பட்டது இன்று நாம பேசியிருப்பது என்னன்னா, தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லுப்பாட்டின் பெருமையை போற்றுவோம் என்ற தலைப்பு குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கிய கலை வளர்மணி தா தங்கமணி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா.
நேயர்களை, இதுவரை தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லுப்பாட்டின் பெருமையை போற்றுவோம் என்ற தலைப்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தென்குமரி நாட்டுப்புற கலைஞர்கள் கழகத்தின் தலைவர் மற்றும் மக்கள் இசை பாடகர் கலை வளர்மணி த தங்கமணி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.